அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்த முழங்கும் தமிழ் ஓசை. அக்டோபர் மாதம் 3 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழகத்தில் முதல் செய்தியறிக்கை பின்னர் செய்தியரங்கில், இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்து ஆராயும் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் விசாரணைகளின் போக்கு குறித்து எழுந்துள்ள கவலைகள், பிறகு இலங்கை ஜனாதிபதியிடம் பாப்பரசு தெரிவித்த கருத்துக்கள் குறித்து ரோமிலிருந்து அருட் சகோதரி தெரசா,
இலங்கையில் எடுக்கப்படும் தீர்வுகள் அந்நாட்டின் அனைத்து குடிமக்களின் நியாயமான இயக்கங்களோடு ஒத்திணங்கி செல்வதாக இருக்க வேண்டும் என இந்த சந்திப்புகளில் வலியுறுத்தப்பட்டது.
ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவரின் உரையை இந்திய அரசு தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பியது எழுப்பியுள்ள சர்ச்சை, பிறகு வானொலியில் இந்திய பிரதமர் மோடி ஆற்றியுள்ள உரை,
ரேடியோ கே மாத்யம் சே ஆப்சே குச் மன் கி பாதே பதானா சாஹதா அன் மேரே மன் மே தோ ஐசா ஹை கி சிர்ஃப் ஆஜ் நஹீ ये बातचीत का अपना क्रम आगे भी चलता रहे.
பெண்கள் ஜீன்ஸ் அணியக்கூடாது என்று கே ஜே எஸ் தாஸ் வெளியிட்ட கருத்துக்களுக்கு எழுந்துள்ள கடும் எதிர்ப்பு,
ஜீன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்றது இன்னும் அவர் வெளி உலகத்துக்கே வரல அப்படிங்கறத காட்டுது.
ஐயவும் இந்த பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரர் லியோனல் மெஸ்ஸி வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தனது தந்தை கையாளுகின்ற தனது நிதி விவகாரங்கள் தொடர்பில் இந்த வழக்கில் தன்னை சேர்க்கக்கூடாது என்று பார்சிலோனா அணிக்காக விளையாடுகின்ற மெஸ்ஸி தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை ஸ்பெயினில் உள்ள நீதிபதி ஒருவர் நிராகரித்திருந்தார். தனது தந்தையின் ஊழல் நடவடிக்கை தொடர்பில் மெஸ்ஸிக்கு தெரிந்திருந்தமையே அவரை இந்த வழக்கில் உள்ளடக்க போதுமானது என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மெஸ்ஸியும் அவரது தந்தையும் சுமார் $5 மில்லியன் வரியை செலுத்த தவறியிருப்பதாகவும், அதனால் 3 வரி ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்கொண்டிருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு இவர்களுக்கு 5 அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது.
ஹாங்காங்கில் ஜனநாயக செயற்பாட்டாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுக்கள் அவை ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே முடிவுக்கு வந்துவிடும் போல் தென்படுகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் அதற்கு எதிரானவர்களுக்கும் இடையிலான வன்முறை கைகலப்பை அடுத்து தமக்கு பேச்சுக்களை கைவிடுவதை தவிர வேறு தெரிவதும் கிடையாது என்று மாணவர்களின் தலைவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹாங்காங் தெருக்களில் ஒரு வாரகாலமாக நடந்த போராட்டங்களை அடுத்து அடுத்த தலைவருக்கான தேர்தல் முழுமையாக சுதந்திரமானதாக நடக்க வேண்டும் என்று கோருகின்ற போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தான் ஆர்வமாக இருப்பதாக ஹாங்காங் பிராந்தியத்துக்கான தலைவர் சிவை லியாங் அவர்கள் கூறியிருக்கின்றார். போராட்டம் தோல்வியடையும் என்பது தமக்கு முன்னதாகவே தெரியும் என்று சீனா கூறுகின்றது.
சிரியாவின் எல்லை நகரமான கொபானி இஸ்லாமிய அரசு ஆயுதாரிகளிடம் வீழ்ச்சி அடைவதை தடுப்பதற்காக துருக்கி எந்த நடவடிக்கையும் எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் அகமத் தாவூத் ஓக்லு கூறியிருக்கிறார்.
கொபானி நிஷ்மெஸின் இஸ்தமேஸ் கொபானிடன் கேரன் கார்டேஷியர்மிஸ் குஜாமுஸ் ஆஷ்டுக் குஜாமுஸ் ஆஷ்டுக்.
துருக்கி சிரியாவில் வாழ்கின்ற குருது மக்களின் காவலன் என்றும் பிரதமர் கூறினார். இதனிடையே உடனடியாக எந்த நடவடிக்கைக்கும் சாத்தியமில்லை என்று துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். துருக்கி யுத்த தாங்கிகளிடமிருந்து IS போராளிகளை நோக்கி எந்த ஒரு முன்னகர்வும் இல்லை என்று அங்கு எல்லையில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார். IS ஆயுதாரிகளின் தொடர் ஷெல் தாக்குதலில் கொபானி நகரம் சிக்கியிருக்கிறது. நகரின் கிழக்கு எல்லை மீண்டும் ஷெல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இராணுவ நடவடிக்கைகளுக்கு துருக்கி நாடாளுமன்றம் அனுமதி அளித்திருக்கின்ற போதிலும் அரசாங்கம் அதன் விளைவுகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருந்து வருகிறது.
வட இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் தசாரா வைபவத்தில் ஏற்பட்ட ஜனநெரிசலில் சிக்கி குறைந்தபட்சம் 30 பலியானதாக அஞ்சப்படுகின்றது. பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்று ஆரம்ப செய்திகள் கூறுகின்றன. இந்துக்களின் தசாரா திருவிழாவுக்காக பெருவளவு மக்கள் அங்கு கூடியதாக கூறப்படுகின்றது. மேலதிக விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விழா நடந்த பகுதியில் இருந்து ஒரு குறுகிய வீதியில் மக்கள் கலைந்து சென்ற பொழுதே இந்த நெரிசல் ஏற்பட்டதாக தென்படுகின்றது.
ஹஜ் பயணம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்திய அமைச்சர் ஒருவரை அவரது அமைச்சு பொறுப்பிலிருந்து விலக்க இருப்பதாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறார். வங்கதேசத்தின் தபால் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அப்துல் லத்தீப் சித்திக்கி ஹஜ் யாத்திரையை மனிதவள விரயம் என்றும் பொருளாதாரத்தை பாதிப்பதாகவும் விவரித்திருந்தார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு கடும்போக்கு இஸ்லாமிய குழுக்கள் கோபத்துடன் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பதால் அவர் பதவியிழக்க நேரிடலாம் என்று கருத்துக்கள் பரவியிருந்தன.
ஸ்பெயினின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மத்தியிலும் அந்த நாட்டின் ஒரு பிராந்தியமான கட்டலோனியாவுக்கு சுதந்திரம் கோருவதற்காக மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை திட்டமிட்டபடியே நடத்தப்போவதாக கட்டலோனியாவின் அதிபர் ஆர்த்ரோ மாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். சுதந்திரத்துக்கு ஆதரவான ஏனைய கட்சியுடன் பேசிய பின்னர் நவம்பர் 9 வாக்கெடுப்பை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடரப்போவதாக ஆர்த்ரோ மாஸ் கூறியிருக்கின்றார். இந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை கண்காணிக்க ஆர்த்ரோ மாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணைக்குழுவை தடை செய்யுமாறு கோர தாம் அரசியலமைப்பு நீதிமன்றத்தை நாடப்போவதாக முன்னதாக ஸ்பெயின் அரசாங்கம் கூறியிருந்தது. மாலியில் வடகிழக்கு பகுதியில் துப்பாக்கிசாரிகளால் 50 அமைதிப்படையினர் கொல்லப்பட்டதாக மாலியில் செயல்படுகின்ற ஐநாவின் அமைதிப்படை கூறியிருக்கின்றது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். 3 விஜயமாக இத்தாலி சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாத்திகானில் பாப்பரசர் பிரான்சிஸை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பு தொடர்பில் வாத்திகான் வானொலியின் தமிழ் சேவையைச் சேர்ந்த அருட் சகோதரி திரசா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் ரலசாமி.
இந்த சந்திப்பு வத்திக்கானில் இவ்வெள்ளி காலை 10:30 நடைபெற்றது. இலங்கை அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முதலில் சந்தித்தார். பின்னர் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களையும் சந்தித்தார்.
இந்த சந்திப்பின் போது இலங்கை ஜனாதிபதி தரப்பும் பாப்பசருக்கும் இடையில் என்ன வகையான விடயங்கள் பேசப்பட்டன?
இதில் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகிற ஆண்டு, அதாவது 2015 ஜனவரி 13-15 வரை இலங்கைக்கு மேற்கொள்ளும் திருப்பயணம் குறித்து பேசப்பட்டது. அதாவது இந்த இலங்கை திருப்பயணம் இலங்கை மக்களோடு திருத்தந்தை கொண்டிருக்கும் ஒரு நெருக்கத்தின் அடையாளமாக வரவேற்கப்படும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. மேலும் இலங்கையில் பொதுநலன், ஒப்புரவு, நீதி, அமைதி ஆகியவற்றுக்காக உழைப்பவர்களுக்கு இத்திருப்பயணம் ஊக்கமளிப்பதாக இருக்கும் எனவும் கூறப்பட்டது. இன்னும் இலங்கையில் எடுக்கப்படும் தீர்வுகள் அந்நாட்டின் அனைத்து குடிமக்களின் நியாயமான இயக்கங்களோடு ஒத்துணங்கி செல்வதாக இருக்க வேண்டும் என இந்த சந்திப்புகளில் வலியுறுத்தப்பட்டது அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம். அதோடு தற்போது அந்நாட்டில் காணப்படும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் அடையாளங்கள் குறித்தும் இந்த சந்திப்புகளில் பேசப்பட்டதாக எமக்கு திருப்பிட பத்திரிகை அலுவலகம் அறிவித்துள்ளது.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்து அறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் குறித்து அங்குள்ள அரசு சார்பற்ற அமைப்பான மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் பெரும் கவலைகளை வெளியிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சீவகன்.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்து ஆராய்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் குறித்து அங்கிருக்கின்ற அரசு சார்பற்ற அமைப்பான மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் பெரும் கவலை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆணைக்குழுவின் விசாரணைகளின் பொழுது சாட்சியம் அளிப்பவர்களுக்கான மொழிபெயர்ப்பின் தரம் மிகவும் மோசமாக இருந்ததாகவும், சாட்சிகளுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்கிடமாக இருந்ததாகவும், விசாரணையில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் சில பதில்களை நிர்ணயித்துவிட்டு அதனை பெருநோக்கில் கேட்கப்படுவது போல இருந்ததாகவும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தைச் சேர்ந்த பாக்கிய ஜோதி சரணமுத்து அவர்கள்,
with regard to the translations, with regard to the presence of the military and the intimidation that the presence conveys.
மொழிபெயர்ப்பு, விசாரணைகளின் பொழுது இராணுவத்தின் அளவுக்கு அதிகமான பிரசன்னம், அத்துடன் அங்கு சாட்சியம் அளிப்பவர்களை சிலர் சந்தித்திருக்கின்ற இடைஞ்சல்கள் ஆகியவை எமக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக அங்கு மொழிபெயர்ப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகள் இந்த விசாரணைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகும் என்றார் பாக்கிய ஜோதி சரவணமுத்து. குறிப்பாக முழங்காவில் மற்றும் பூநகரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற விசாரணைகளின் பொழுது மொழிபெயர்ப்பில் இடம்பெற்ற பல தவறுகளை மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சாட்சிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படாமை குறித்து கவலை வெளியிட்டிருக்கின்ற அந்த அமைப்பு, காணாமல் போனவர்களுக்கான ஆணைக்குழுவின் விசாரணை நடைபெறும் இடங்களில் பெருமளவு படையினர் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றது. அத்தோடு விசாரணை நடைபெறும் இடங்களில் சாட்சியம் அளிக்க வருபவர்கள் புலனாய்வு பிரிவினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டவர்களால் புகைப்படம் எடுக்கப்படுவதாகவும் அது கூறுகின்றது. இப்படியாக படம் பிடிக்கப்படும் யுக்தி மூலம் சாட்சிகள் பயமுறுத்தப்படுவதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது. அதேவேளை சில சந்தர்ப்பங்களில் சாட்சிகளிடம் கேட்கப்படும் கேள்விகள் ஆணைக்குழுவினர் ஏற்கனவே நிர்ணயித்த ஒரு பதிலை கூறும் வகையில் சாட்சிகளை இட்டுச் செல்ல முயற்சிப்பதை உணரக்கூடியதாக இருப்பதாகவும் மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. இந்த கவலைகளை திறந்த விசாரணைகளின் பொழுது தாம் அவதானித்த விடயங்களின் அடிப்படையிலேயே தாம் எழுப்புவதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. அதேவேளை இந்த விடயங்கள் குறித்து தாம் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக பாக்கிய ஜோதி சரவணமுத்து தமிழோசையிடம் மீண்டும் தெரிவித்தார்.
Yes, we have. We have raised these questions with the commission on more than one occasion. And of course, the commission says it's looking to...
ஆம் இவற்றை ஆணைக்குழுவின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அவர்களுடன் இவை குறித்து நாங்கள் விவாதித்திருக்கின்றோம். அத்துடன் இந்த பிரச்சனைகளை ஆணைக்குழு மாத்திரம் தீர்த்து வைத்துவிட முடியாது என்பதையும் நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அதற்கு அரசாங்கத்தின் உதவி தேவை. அரசாங்கத்தின் உதவியின்றி ஆணைக்குழுவால் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அரசாங்க இயந்திரத்தின் யதார்த்தமான உதவிகள் இதற்கு தேவையாகும் என்றார் பாக்கியஜோதி சரவணமுத்து. அதேவேளை மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து காணாமல் போலவர்கள் குறித்து விசாரணை செய்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கருத்துக்களை உடனடியாக எம்மால் பெற முடியவில்லை.
செய்திகளை தந்தவர் சிவகன். இந்திய செய்திகளை பார்க்கும் முன்பாக எய்ட்ஸ் நோய் பற்றிய ஒரு குறிப்பு. எய்ட்ஸ் நோயின் தோற்றம் எது என்ற கேள்விக்கு விடை கண்டறிய ஆராய்ச்சிகளை நடத்திய மேற்குலக விஞ்ஞானிகள் 1920களில் காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள கின்ஷாசா நகரிலிருந்துதான் ஹெச்ஐவி பரவ ஆரம்பித்திருக்கிறது என்று கூறுகின்றனர். ஹெச்ஐவி கிருமி பற்றிய ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஆய்வின் முடிவுகள் சயின்ஸ் என்ற அறிவியல் சஞ்சிகையில் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றிய பிபிசி அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கெலகர் வழங்கிய குறிப்பை தமிழ் தருகிறார் சாதாத்.
ஜனத்தொகை பெருக்கம், மக்களின் பாலுறவு பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், புதிதாக புழக்கத்துக்கு வந்த ரயில் போக்குவரத்து எல்லாமும் சேர்ந்த ஒரு கலவையால்தான் 1920களில் கின்ஷாசாவிலிருந்து ஹெச்ஐவி கிருமி தொற்று மற்ற இடங்களுக்கு பரவியதாக இங்கிலாந்தின் ஆக்ஸ்ஃபர்ட் பல்கலைக்கழகமும் பெல்ஜியத்தின் லியூவன் பல்கலைக்கழகமும் சேர்ந்து நடத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு காலகட்டத்திலும் சேமித்து வைக்கப்பட்ட ஹெச்ஐவி கிருமியின் மரபணு தொகுதிகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து எது முந்தைய தலைமுறை என்று கண்டுபிடித்து கொண்டே போக அதன் ஆரம்ப தோற்றம் ஆய்வாளர்களை 1920களின் கின்ஷாசாவுக்கு இட்டு சென்றிருக்கிறது. அந்நேரம் அந்த பகுதியில் நிறைய பேர் வந்து கூடியிருந்தனர். அப்போது அங்கே தடையின்றி பெருமளவில் பாலியல் தொழிலும் நடந்திருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாமல் கிருமிநாசம் செய்யப்படாத ஊசிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இதுபோன்ற காரணங்களால் அந்த இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு ஹெச்ஐவி பரவி இருந்திருக்கிறது. தற்போது காங்கோ ஜனநாயக குடியரசாக இருக்கின்ற அந்த நாடு அந்த நேரத்தில் பெல்ஜியத்தால் ஆளப்பட்ட காங்கோவாக இருந்தது. கின்ஷாசா நகரம் 1966 முன்பு லியோபோல்ட் வீல் என்று அழைக்கப்பட்டது. அங்கு அந்த நேரத்தில் 2 ஆணுக்கு 1 பெண் என்று சொல்லும் அளவிலே பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்ததால் பாலியல் தொழில் மும்முரமாக நடந்திருந்தது. தவிர அந்த நேரத்தில் அங்கு புதிதாக ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு தூரத்து இடங்களிலிருந்து மக்கள் வந்து போக ஆரம்பித்திருந்தனர் என ஆக்ஸ்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஆலிவர் பைபஸ் தெரிவித்தார். ஹெச்ஐவி உலகின் கவனத்தை ஈர்த்ததென்பது என்னவோ 1980களில்தான். இதனால் வரை இந்த கிருமி தொற்று உலகில் 7.5 கோடி பேருக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்தில் இந்த நோய்க்கு இதனினும் நீண்ட சரித்திரம் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக எந்த இடத்திலிருந்து இந்த நோய் பரவ ஆரம்பித்தது என்பது சம்பந்தமாக கணிசமான வாத பிரதிவாதங்கள் இருந்து வருகின்றன. சிம்பான்சி குரங்குகளிடத்திலிருந்துதான் இந்த கிருமி மனிதர்களுக்கு பரவி இருந்தது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவ்வாறு அந்த நோய் கிருமி குரங்கிலிருந்து மனிதனுக்கு தாவி இருந்தது. முதலில் அப்படி தாவிய ஹெச்ஐவி கிருமியின் குறிப்பிட்ட ஒரு ரகம் கெமரூன் நாட்டில் 1000,000+ பாதித்திருந்தது. ஆனால் அது உலகம் முழுக்க பரவவில்லை. பிற்பாடு உலகெங்கிலுமாக 2,000,000+ பரவியது ஹெச்ஐவி 1 சப்குரூப் M என்ற ரகம்தான். பரவுவதற்கு ஏற்ற சமூக சூழல் வரும்போது கிருமியின் குறிப்பிட்ட ஒரு ரகம் உலக நோயாக உருவெடுக்கும் என்ற படிப்பினையாக அமைந்திருக்கிறது இந்த ஆய்வு. தற்போது மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவி வரும் இபோலா போன்ற கிருமிகள் உலக நோயாக பரவுவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் இது அமைந்திருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. இனி இந்திய செய்திகள். ஹிந்துத்துவ அமைப்பான RSS என்று அழைக்கப்படுகின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் இன்று நாக்பூரில் நடைபெற்ற விஜயதசமி விழாவில் ஆற்றிய உரை இந்திய அரசு தொலைக்காட்சி நிறுவனமான தூர்தர்ஷனால் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
இந்தியா இந்துக்களின் நாடு என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தும் அமைப்பு RSS. நாட்டை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரதமர் மோடி உட்பட பல தலைவர்கள் இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள். RSS அமைப்பின் தலைவராக இருப்பவர்கள் வருடந்தோறும் விஜயதசமி நாளில் அந்த அமைப்பின் தலைமையகம் உள்ள நாக்பூரில் உரையாற்றுவது வழக்கம். இந்த முறை RSS தலைவர் மோகன் பகவத்தின் வருடாந்திர உரையை இந்தியாவின் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் நேரடியாக ஒளிபரப்பியது. இந்திய அரசு நிதியில் நடத்தப்படும் ஊடகத்தில் RSS என்ற சர்ச்சைக்குரிய இயக்கத்தின் தலைவரின் உரையை நேரடியாக ஒளிபரப்பியது தவறான முடிவு என்று தெரிவித்து பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதுகுறித்து பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன்,
இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் RSS என்பது முழுக்க முழுக்க மதவெறியை தூண்டுகின்ற ஒரு வன்முறை இயக்கம். தூர்தர்ஷன் நேரடியாக ஒளிபரப்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் நம்முடைய நாட்டிற்கு உலக அரங்கில் இருக்கின்ற மிகப்பெரிய பெருமை, ஒரு மதச்சார்பற்ற நாடு என்ற பெருமை தான் நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை.
காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்திருந்த போது காங்கிரஸ் கட்சியும் இது போன்ற சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சில குற்றச்சாட்டுகள் உள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சியில் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலும் ராகுல் காந்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவரது உரைகள் பலமுறை நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது.
ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற அரசியல் கட்சி தலைவர்களை காட்டுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சி செய்து இருந்த போது கூட தூர்தர்ஷனில் பல எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவர்களுடைய பேச்சை ஒளிபரப்புவது என்பது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வேட்டு வைக்கின்ற செய்கையாகும்
என்றார் காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன். இதே விடயம் குறித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி ராஜா,
இன்றைக்கு அமைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியினுடைய சிறப்பு ஆணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. இது இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக நெறிமுறைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு செயலாகும்
என்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி ராஜா. இந்நிலையில் இந்த சர்ச்சை தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், எந்தெந்த செய்திகளை ஒலிபரப்ப வேண்டும் என்பதை பிரசார் பாரதி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அத்துடன் தனியார் சேனல்களும் ஒளிபரப்பும் ஒரு செய்தி நிகழ்வு தொடர்பில் ஏன் எதிர்ப்புகள் எழுகின்றன என்றும் கேள்வி எழுப்பினார். இந்திய அரசின் அங்கமாக இருந்து வந்த தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியவைக்கு சுயாட்சி அளிக்க பிரசாத் பாரதி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் நடைமுறையில் மத்திய ஆட்சியாளர்களின் விருப்பம் தூர்தர்ஷனில் பிரதிபலிப்பதாக நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கிடையில் இன்றைய RSS தலைவரின் உரை வேறு ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக தமிழக மற்றும் கேரள மாநிலங்களில், ஜிஹாதிய நடவடிக்கைகளில் ஒரு திடீர் எழுச்சி காணப்படுவதாக இன்று தனது உரையில் RSS தலைவர் மோகன் பகவத் கருத்து தெரிவித்துள்ளார்.
தோ தக்ஷிண மே கேரள் தமிழ்நாடு வஹா ஜாயங்கே கூமேங்கே தோ தியான் மே ஆயேகா பேப்பர் மே பி ஆதா ஹீ ஜிஹாதி கதிவிதியோ மே விருத்தி ஹோ கயி.
இந்த கருத்துக்கும் தூர்தர்ஷனில் RSS தலைவரின் உரை அரசு ஊடகத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ரிஃபாயி.
முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் காண துடிக்கும் RSS அமைப்புடைய ஒரு மதியீன செயலாகவே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த பேச்சை பார்க்கிறது.
இதே நேரம் பிரதமர் மோடியோ RSS தலைவர் மிக முக்கியமான கருத்துக்களை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டுள்ளதாக தனது ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளார்.
செய்திகளை தந்தவர் சங்கீதா ராஜன். தான் பிரதமரானதிலிருந்து பல கருத்துக்களை சமூக வலைதளமான ட்விட்டர் மூலம் பதிவு செய்து வருகின்ற நரேந்திர மோடி இன்று வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இனி மாதம் ஒரு முறையாவது வானொலி மூலம் பேசுவேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
சுதந்திரம் அடைந்த சமயத்தில் நாட்டு மக்களுக்கு வானொலி மூலம் ஜவஹர்லால் நேரு உரையாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் பின்னாளில் இந்திய பிரதமர்கள் தொலைக்காட்சி மூலமே உரை நிகழ்த்தி வந்தனர். இந்த நிலையில் மோடி வானொலியை மீண்டும் நாடியுள்ளார்.
ரேடியோ கே மாத்யம் சே ஆப்சே குச் மன் கி பாத்தே பதானா சாஹதா.
இந்த வானொலி ஊடகம் வழியாக எனது மனதில் இருக்கும் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான உரையாடலை மாதம் இருமுறை வானொலி வாயிலாக நிகழ்த்தவும் ஆசைப்படுகிறேன். முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது பேசுவேன் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. கால் மணி நேரம் அளவுக்கு நடைபெற்ற இந்த உரையில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய சில கடமைகள் தொடர்பான அவரது கோரிக்கைகளையும் அப்போது மோடி முன்வைத்தார். நேற்றைய தினத்தில் துவக்கப்பட்டுள்ள ஸ்வச் பாரத் எனப்படும் தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரச்சாரம் குறித்தும் அரசின் மற்ற திட்டங்கள் குறித்தும் அவர் பேசினார். சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பொது மேடைகளிலும் பல்வேறு விடயங்கள் குறித்து மோடி பேசினாலும் செய்தியாளர்களை சந்திக்க தொடர்ந்து அவர் மறுத்து வருகிறார். இது தொடர்பாக இந்திய செய்தி ஆசிரியர்கள் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். இந்நிலையில் மோடியின் இந்த அணுகுமுறை குறித்து டெல்லியில் பணிபுரியும் மூத்த பத்திரிகை ஆசிரியர் ராஜேந்திரனிடம் கேட்டேன்.
இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல டிவின்னு என்ற ஒரு பொருள் காணாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டெல்லி, பாம்பே, பூனா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பஸ்டர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு நக்சல் அட்டாக் நடந்தா தான் தெரியுமே தவிர, அங்க எப்படி வாழ்றாங்கோ, அவங்களோட வாழ்க்கை எப்படி, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இருக்கா, எந்த விதத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றாங்க, இதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து பிரதமர் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மூலமா அவர் அங்க யூஸ் பண்ணிருக்காருன்னா, இப்போ வந்து மொபைல் போன்ல கூட உங்களுக்கு வந்து ரேடியோ இருக்கு. இது வந்து அவரோட ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இந்தியால பல ராஜ்யங்கள்ல இருந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்புட்டை வச்சுதான் இவர் வந்து வானொலி மூலயமா தன்னோட கருத்துக்களை முன்னாடி வச்சிருக்காரு.
அவர் வந்து மொத்த இந்தியாவுக்குமான மக்களுக்கு பேசும்போது அவர் ஹிந்தி மொழியில மட்டுமே பேசுறத வந்து எப்படி ஏத்துக்க முடியும், அது வந்து எல்லா தரப்பு மக்களையும் வந்து சென்றடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா?
அவர் வந்து ஹிந்தி ஏன் பேசுறாருன்னா, அவர் வந்து ஹிந்திய வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுல அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஹிந்தி பேசாத ராஜ்யங்கள்ல வந்து ஹிந்திய வந்து அந்த ஹிந்தி லாங்குவேஜ ப்ரொபகேட் பண்றதுக்காக அவர் வந்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் அவர் வந்து உபயோகிக்கிறாருன்னு சொல்லலாம்.
அதே சமயத்துல வந்து இந்திய பிரதமர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து செய்தியாளர்களோட கேள்விகளுக்கு வந்து உரிய நேரங்களில் பதில் அளிச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து மொத்தமா ஊடகங்களை வந்து தவிர்த்துட்டு இருக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்குமா? இதை வந்து செய்தி ஊடகத்தை சேர்ந்த மற்ற பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க?
அவர் வந்து 2002 முன்னாடி அவரோட ஆட்டிடியூடும் அப்ரோச்சும் பத்திரிகையாளர்கள் கூடயும் பத்திரிகை பரிமுறைகள் கூடயும் எப்படி இருந்ததோ அது 2002 அப்புறம் மாறிவிட்டது. காரணம் அங்கே குஜராத்தில் நடந்த கோத்ரா ரைட்ஸ் நடந்ததுக்கப்புறம் மனதில் ஒரு பத்திரிகையாளரும் பத்திரிகை ஸ்தாபனங்களும் அவருக்கு வந்து நியாயமான பொசிஷன் கொடுக்கவில்லை என்ற ஒரு மனஸ்தாபம் இருப்பதாக தோன்றுகிறது. அந்த 2002 அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்த 2-3 இன்டர்வியூகளையும் அவர்கிட்ட கேள்விகள் வந்து கேட்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு திருப்பியும் அந்த கேள்விகளை கேட்டதால் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை போய்விட்டது. ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம்
என்றார் டெல்லியில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் பணிபுரியும் மூத்த பத்திரிகை ஆசிரியர் ராஜேந்திரன்.
பெண்கள் ஜீன்ஸ் அணியக்கூடாது என்று பிரபல பாடகரான கே.ஜே. யேசுதாஸ் கூறியதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்து நம்ம சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
அழகினும் ஓவியம் இங்கே, உன்னை எழுதிய ரவிவர்மன் இங்கே. அழகினும் ஓவியம் இங்கே, உன்னை எழுதிய.
இந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரரான பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் தனது குரல் வளத்தால் கோடிக்கணக்கான ரசிகர்களை வசியம் செய்தவர். அவர் பாடிய பாடலை கேட்டபடியே தூங்கச் செல்லும் ரசிகர்கள் தமிழகத்திலும் கேரளாவிலும் இப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் வியாழக்கிழமையன்று அவர் பெண்கள் அணியும் உடையை பற்றி தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. திருவனந்தபுரத்தில் இருக்கும் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியில் ஸ்வச் பாரத் என்ற தூய்மையான இந்தியா பிரச்சாரத்தை துவக்கி வைத்து பேசிய யேசுதாஸ் பெண்கள் ஜீன்ஸ் அணியக்கூடாது என்ற வகையில் ஒரு கருத்தை தெரிவித்தார். ஜீன்ஸ் அணிவதன் மூலம் பிறரை அவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது, ஜீன்ஸ் அணிந்தால் ஆண்கள் அதை ஊடுருவி பார்க்க தூண்டப்படுகிறார்கள் என்று கூறினார். யேசுதாஸின் இந்த கருத்து குறித்து தமிழகத்தில் சில பெண்களிடம் கேட்டபோது பெரும்பாலான பெண்கள் இதனை ஏற்கவில்லை.
ஜீன்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்றது இன்னும் அவர் வெளி உலகத்துக்கே வரல அப்படிங்கறத காட்டுது. அதுவும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டு பெண்களும் ஆண்களும் ஒன்னா இருக்கிற ஒரு சமூகத்துல பிறந்த வளர்ந்துட்டு இந்த கருத்தை அவர் சொல்றதை ஏத்துக்கவே முடியல.
அடுத்தவங்களுடைய உடையை பற்றி, அதுவும் பெண்களினுடைய உடையை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு தெரியல. தானாகவே வலுக்கட்டாயமாக வந்து உரிமை எடுத்து எதற்கு இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. முதல்ல அவங்க அறிவுக்கண்ணை மறைத்திருக்கின்ற இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களை அவங்க மாத்திக்கட்டும். அடுத்தவங்களுடைய சுய உரிமையில் தலையிடாமல் இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது.
அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையை அவர் இன்னும் நீட்டிட்டு போறாருன்னு தான் தெரியுது இந்த விஷயத்துல. நாம ஒரு சுமூகமாக தற்போது தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்தளவில் அதாவது தொடர் கற்பழிப்புகள் அந்த விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தை அவர் எடுத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆணுக்கு பெண் சம நிகர்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாலே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். இப்படியான பேதங்களை பார்க்கும்போது பெண்களை இன்னும் அடிமைப்பட்ட நிலைமையில தான் இருக்கிற ஒரு நினைவு வந்து இன்னும் தோணுது. அது இல்லாமல் ஒழிக்கணும். இந்த கருத்து வறுமையாக கண்டிக்கத்தக்கது.
ஜீன்ஸ் ட்ரெஸ்ஸுன்றதை வந்து ஒரு ஒருத்தரோட இஷ்டம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்க முடியும். அது மற்றவங்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து நானும் வந்து ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போகும்போது டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தால் அது போதும், அவ்வளோதான். நம்ம வந்து அநாகரிகமாக ட்ரெஸ் பண்ணாத வரைக்கும் எப்படி வேணால் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அதில் மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது.
பெண்களின் உடை குறித்தும் கலாச்சாரம் குறித்தும் யேசுதாஸ் இப்படி பேசியிருப்பது பற்றி அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த வாசுகியிடம் கேட்டபோது,
இப்போ வந்து தமிழகத்தில் பெண்கள் வந்து புடவை தான் அணியணும்னா அப்படி பார்த்தா ஆண்கள் வந்து கச்சை கட்டிய வேஷ்டி கட்டியிருந்தாங்க, இல்லைன்னா வேஷ்டிங்கிற விஷயத்த கட்டியிருந்தாங்க. அப்போ வந்து ஆண்கள் வந்து கலாச்சாரப்படி நடக்கணும்னு சொல்றது இல்லையே, அப்ப கலாச்சாரம் பண்பாட்டினுடைய பாதுகாவலர்களாக பெண்கள் தான் இருக்கணுங்கிறதும் அதுல சேர்ந்து வருது. உடைங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம்.
பிரபல வழக்கறிஞரும் பெண்ணியவாதியுமான சுதா ராமலிங்கம்,
இந்த மாதிரி பேசுறதே வந்து பெண்ணடிமைத்தனத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடாகத்தான் நான் பாக்குறேன். பெண்கள் வந்து ஆண்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கணும், நம்ம எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரியாக இருக்கு.
யேசுதாசின் இந்த கருத்துக்கு கேரள சிபிஎம்மின் மாணவ இளைஞர் அமைப்புகள் தங்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. இந்திய ஊடகங்களிலும் இது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இறுதியாக, இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஹிந்து கிறிஸ்தவ கலப்பு திருமணம் ஒன்றை ஹிந்துத்துவ அமைப்புகள் சில எதிர்த்ததை அடுத்து திருமணம் சட்டப்பூர்வமற்றது என்று போலீசார் அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த திருமணம் ஒரு ஆரிய சமாஜ் கோயிலில் நடந்ததாக செய்திகள் கூறுகின்றன. இருவரும் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ளும் வயதை எட்டியவர்கள். இந்த நிலையில் உள்ளூர் எதிர்ப்பை அடுத்து இந்த திருமணத்தை ரத்து செய்ய போலீசாருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த கேள்வியை அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொருளாளர் சம்கி ராஜ் அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இல்ல, முதல்ல வந்து இதுல எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுங்கிறதே எனக்கு தெரியல. அது வந்து ஒரு தவறான நடைமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து போலீஸுக்கு வந்து இந்த திருமண பிரச்சனையில வந்து தலையிட்டு செல்லாதுன்னு சொல்றதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. போலீசினுடைய வேலை குற்றங்களை தடுப்பது, குற்றங்களை பதிவு செய்யறது, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது.
இந்த இரண்டு வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் செய்து கொள்கின்ற திருமணம், அது ஒரு ஆரிய சமாஜின் கோவிலில் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சட்ட பிரச்சனையாக சிலரால் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த மாதிரி வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தான் செய்யப்பட வேண்டுமே தவிர கோவிலில் செய்ய முடியாது, எனவே இது சட்டவிரோதம் என்று பார்க்க சிலரால் விமர்சிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே போலீசார் எடுத்த நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியுமா?
இதுல வந்து ஒரு இந்து மேரேஜஸ் ஆக்ட்ல அது ரெகக்னைஸ் பண்ற திருமணம் செய்யணும்னாக்க கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு பேருமே இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும்னு சொல்லுது. அதே சமயம் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் படி பார்த்தாக்க ஒருவர் அதுல கிறிஸ்டியனா இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இது இந்த இறை ரிலிஜன் இல்ல எந்த ரிலிஜன்ல சேர்ந்திருந்தவங்க சார்ந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு செக்யூலர் ஆக்ட் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். அந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் படிதான் இரு ரெண்டு வேறு வேறு ரிலிஜனை சேர்ந்தவங்க வந்து மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அந்த சட்டப்படி அவங்க பண்ணிக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா இந்து திருமண சட்டமும் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் கன்வெர்ட் ஆகி கல்யாணம் பண்ற நடைமுறையும் இருக்கு. அதாவது பர்டிகுலரா ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ் ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து இப்போ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரா இருந்தாக்க கன்வெர்ட் ஆகி திருமணம் பண்ணலாம். அதுக்கு அந்த ஆரிய சமாஜ்ல அவங்க ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டி இருக்கு, அது வாங்கிட்டு தான் அந்த திருமணத்தை பண்ணலாம், அது சட்டப்படி செல்லுங்கிறது வழக்கத்துல இருக்கிற ஒண்ணு. ஆனா இந்த கல்யாணங்கிறது எது இதுல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நடந்தாலோ இல்ல இல்ல இந்த இந்த முறைகளுக்கு மாறாக நடந்தா அதை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரங்கிறது போலீஸுக்கு கிடையாது, கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு.
ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட வழக்கிலே சம்பவத்திலே இரண்டு பேருமே 18 வயது 19 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எனவே அவர் சட்டப்படி அவர்கள் மேஜர் என்று
அறிவிக்கப்பட்டவர்கள். அப்படி அறிவிக்கப்பட்டவர்களுடைய திருமணம் செல்லாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதாவது இந்த இதுக்கு மாறா நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து போலீஸ் வந்து தலையிட்டு சொல்ல முடியாது. இது ஆரிய சமாஜ் கோயில்ல இந்த திருமணம் நடந்ததா நீங்க இந்த செய்திகள் வந்திருக்கு. அந்த ஆரிய சமாஜ் வந்து ஒரு கன்வர்ஷன் சர்டிபிகேட் அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த அந்த பையனுக்கு கொடுத்திருந்தாங்கன்னாக்க அந்த திருமணம் செல்லும். பட் அது செல்லுமா செல்லாதாங்கிறது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் கோர்ட்ல அவங்க வழக்கு தொடுத்து சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சிவில் விஷயம் இது. அவங்க அந்த பொண்ணு வந்து பர்டிகுலரா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கும் போது கூட இருக்கிறேன்னு சொல்ற அந்த பையனை விரும்பிதான் அந்த பையனோட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் போலீஸ் செய்ய வேண்டிய கடமை, தவிர செல்லாதுன்னு தீர்ப்பு சொல்றதுக்கு போலீஸுக்கு அதிகாரமே கிடையாது.
அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் பொருளாளர் சம்கிராஜ் அளித்த செவிக்கிட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
வட இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் தசாரா வைபவத்தில் ஏற்பட்ட சடநெரிசலில் சிக்கி குறைந்தபட்சம் 30 பேராவது பலியானதாக அஞ்சப்படுகின்றது. அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட வீரர் லியோனல் மெஸ்ஸி வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. Thank you.